நமஸ்காரம். கோயிலுக்கு போய்விட்டு வந்தேன், நிம்மதியாக இருக்கிறது என்று சொல்லுகிறோமே, நிம்மதி என்றால் என்ன? சந்தோஷமா, திருப்தியா? நிம்மதி என்பதை எப்படி விளக்க? அதே ஒரு சக்கரை பொங்கல் பிரசாதம் கிடைக்கிறது, சாப்பிடுகிறோம். சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன் நிம்மதியா இருக்கு என்று சொல்றதில்லை. சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன், சுவையாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது என்று தான் சொல்லுகிறோம். அப்ப கோவிலுக்கு போய் விட்டு வந்தேன், நிம்மதியாக இருக்கிறது. இல்லைன்னா நல்ல ஒரு பிரசாதம் சாப்பிட்டேன், சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை எல்லாம் எதனால் மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறோம்? அதிலிருந்தே நாம நிம்மதினா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல அது நீடித்திருக்க வேண்டியது, குறுகிய காலத்துதான் அல்ல. ஆனா இனிப்பு பண்ண சாப்பிட்டால் அது குறுகிய காலத்து மகிழ்ச்சி, நீடித்தது அல்ல. நமக்கு மனதில் ஏதோ குழப்பம் இருக்கும்போது கோயிலுக்கு போகிறோம், குழப்பம் தீர்ந்தது என்று சொல்லுகிறோம். அது ஒரு கடன் தொல்லையாக இருக்கட்டும், மனஸ்தாபமாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், உண்மையாக பார்த்தால் அது தீர்ந்து விடுமா? கோவிலுக்கு போட்டு வீட்டுக்கு வரச்சே கடன் தொல்லை தீர்ந்திருக்குமா? தொடரும், தீர்ந்திருக்காது. ஆனாலும் குழப்பம் தீர்ந்ததுன்னு சொல்லுகிறோமே, என்னது? குச்சேலர் கண்ணனை சந்தித்தார். அவர் வீட்டுக்கு திரும்ப போவதற்குள் வீடே மாளிகையாக மாறியிருந்தது. ஒரே பணம், ஐஸ்வர்யம், செல்வம். அவருடைய மனைவிதான் நமக்கு ஏதானும் வேணும், கண்ணனிடத்தில் பெற்று வாருங்கோள்னு அனுப்பித்தாள். அவளுக்கு எல்லாமே கிடைத்து விட்டது. இப்ப மனைவி கேட்டது கிடைத்தது, மகிழ்ச்சி அடைந்தாள். அதே குச்சேலருக்கு மகிழ்ச்சியான்னு கேட்டால் நிம்மதி. இவள் கேட்டதும் பெற்றுவிட்டாள். தானும் கண்ணனிடத்தில் கையேந்தி எதையும் கேட்கவில்லை. கண்ணனும் பெருந்தன்மையோடு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். அவ்வளவே, எல்லா காரியமும் நடந்ததுனால நிம்மதியாய் போயிட்டு. இப்ப இதை போல நாம கோவிலுக்கு போய்விட்டு திரும்ப வரும்போது கடன் தொல்லை போயிருக்குமா, உடனே உடம்பு சரியாக போய்விட்டதா, அப்படியெல்லாம் காணுவதில்லை. பின்ன எப்படி அந்த குழப்பம் தீர்ந்து நிம்மதி வந்தது? நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மால் இந்த தொல்லையை சமாளிக்க முடியுமா, இந்த கட்டத்திலிருந்து நாம் மீண்டு வருவோமா என்று குழம்பினோம். அந்த குழப்பத்தாலே வருத்தம் ஏற்பட்டது, கவலையும் ஏற்பட்டது. குழப்பம், வருத்தம், கவலை இதெல்லாம் மனசில் ஏற்படுறதுனால் மனம் வலிமை குறைந்திருக்கிறதுன்னு பொருள். இதே மனம் வலிமை அடைந்து விட்டால் குழப்பம் பறந்து போகும், கவலை பஞ்சு பஞ்சாய் சிதறி போகும், வருத்தம் காணாமலே போகும். அப்ப இதெல்லாமே நம்முடைய மனசு உறுதியா இருக்கிறதுலையும், மனசு உயர்ந்திருக்கிறதுலையும் தான் இருக்கிறது. நாம கோவிலுக்கு போகும்போது பகவானை தரிசித்து அவரை பத்தி கேட்டு அவர் சன்னிதானத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வலிமை இழந்திருந்த மனது வலிமை பெற்று விடுகிறது. மனம் வலிமை பெற்றவுடன் சுத்தி எது கஷ்டம் நடந்தாலும் அது எளிதாகி விடுகிறது. எந்த துன்பத்தை பார்த்து நாம கவலைப்பட்டோமோ அந்த கவலைக்கு மனம் பலகீனமா வலிமையின்றி இருந்தது காரணம். இப்ப மனம் வலிமை அடைந்து விட்டது, தானே அந்த கவலை இருந்த இடம் இல்லாமல் போய்விடும். ஆனால் திரும்ப வரும்போதும் வியாதி இருக்கும், திரும்ப வரும்போதும் கடன் இருக்கும். ஆனால் நம்முடைய மனம் உறுதி பெற்றிருக்கும். இப்ப மனம் வலிமை அடைவது, உறுதி பெறுவது, இதைத்தான் நிம்மதி என்று சொல்றோம். அது நாம் என்ன விஷயம் பகவானை பத்தி போறோமோ, அவருக்கு நெருக்கமாக வருகிறோமோ, அந்த உறுதியும் நிம்மதியும் வந்துவிடும். இப்ப நம்ம வீட்டில் படுத்துன்னு தூங்குறோம், கொஞ்சம் புரண்டு படுக்கிறோம், சரியா தூக்கம் வரவில்லை, ஏதேதோ நினைவுகள். இதே கோயில் மண்டபத்தில் போய் ஏசி வசதி இல்லாவிட்டாலும் அங்க இருக்கிற இயற்கையான காற்றில் தூங்கி பாருங்க, உடனே தூங்கி விடுவோம். ஏன்? அப்ப என்ன, கடன் தொல்லை போய்விட்டதா? எதுவும் போகாது. ஆனால் பகவானுக்கு பக்கத்தில் இருக்கோம்னு மனம் உறுதி அடைந்து விட்டது. அந்த உறுதி தான் கவலையின்மை என்பதில் கொண்டு போய் விடும். அந்த உறுதி தான் வருத்தப்படாமைங்கிறதுல கொண்டு போய் விடும். அதெல்லாம் என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்வோம், இதை போல் பலதும் பார்த்திருக்கிறேன் என்கிற உறுதி ஏற்பட்டு விடுகிறது. போத்தர் வாதப்போர், பேச்சு போர், ஒருத்தரோட வாதம் பண்ணி கொண்டிருக்கிறார். யாருக்கு தம் மனசுல வலிமை குறைவார்க்கோ அவர்தான் பேசும்போது பதறுவார். விஷயமும் தெரிந்து, பாஷையும் நன்கு தெரிந்து, எப்படி எடுத்து வைக்க வேண்டும் அப்படின்னு புரிந்திருந்தால் அவரிடத்துல நடுக்கமே இருக்காது. நாம் நடுங்குகிறோங்கிறது நமக்கு முன்னாடி எதிராளிக்கு தெரிந்துவிடும். அப்ப நம்ம வலிமை, மனம் வலிமை குன்றி இருக்கு. அதனால்தான் கண்ணன் அர்ஜுனனை தேற்றும் போது, குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமய சமுபஸ்திதம் அனார்ய ஜுஷ்டம் அஸ்வர்கம் அகீர்த்திகரம் அர்ஜுனான்னு சொல்லி தேற்றினார். உன் மனசு ரொம்ப வலிமை இழந்திருக்கு அர்ஜுனா, இது வேண்டாம், இந்த கோழைத்தனமே கூடாது, அதை தூக்கி எறிவாயின்னு சொல்கிறார். இப்ப இதில் ஆச்சரியம், முதல்லேருந்து 700 ஸ்லோகம் பகவத்கீதை முடிகிற வரைக்கும் கண்ணன் ஒன்னும் கையில வில்ல வைத்துக் கொண்டு இந்த அர்ஜுனா வில்லைப்பிடி வில்லைப்பிடின்னு சொல்லவே இல்லை. அவன் வில்ல கீழே போட்டான். ஆனால் தன்னுடைய சொல்லாலே அவனுடைய மனத்துக்குத்தான் உறுதியை ஊட்டினார். அர்ஜுனுடைய மனம் உறுதியடைந்தவுடன் குழப்பம் தீர்ந்து விட்டது. பீஷ்மரிடத்தில் போரிட மாட்டேன்னு சொன்னாரே, ஏன்? எனக்கு குரு, எனக்கு பிதாமகர், தாத்தாங்கிறதுனாலே. இப்பதான் இந்த 700 ஸ்லோகங்களை கேட்டவுடன் அந்த எண்ணம் மாறிவிடுமா? அவர் தாத்தா இல்லையா? கண்டிப்பா தாத்தா தான். அவர் சொல்லிக் கொடுத்தது இல்லையாகுமா? ஆகாது. ஆனாலும் எப்படி தைரியமாக காண்டிபத்தை எடுத்தார்? என்னால் குழப்பம் தீர்ந்து விட்டது. எதனால்? மன வலிமை குன்றி இருக்க அந்த வலிமை ஊட்ட குழப்பம் தீர காண்டிபத்தை எடுத்து விட்டான். ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனந்தவான் அர்ஜுனனுடைய பேச்சு. எனக்கு சந்தேகம் தெளிந்தது, உறுதி அடைந்து விட்டேன், என் நிலையை பெற்றுவிட்டேன், இனி நீ சொன்னா போலே போர் புரிகிறேன். இதுதான் நம்ம வாழ்க்கையிலேயும் முக்கியம். நமக்கு மனம் வலிமை குன்றியிருந்தால்தான் எல்லா ஆபத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு படுத்துனா கதவை திறந்து விட்டா போலே அனைத்து நோய்களும் உள்ளே வரும். அதப்போல் மன வலிமை குன்றிவிட்டால் என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம், என்ன முடிவெடுக்கிறோம், யாரிடத்தில் பேசுகிறோம், இது சரியா தப்பா, எல்லாம் தப்பாகி போகும். அதனால் எக்காரணம் கொண்டும் மன வலிமையை குறைக்கவே கூடாது, உற்சாகமா இருக்கிறத குறைத்து கொள்ளவே கூடாது. அதுதான் எல்லா நன்மைகளுக்குமே வழிவகுக்கும்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.